38 - இருளிலிருந்து வெளிச்சம். தேவ ஊழியர்களின் தீர்க்க தரிசன செய்திகளில் நம்பிக்கையூட்டும் விஷயங்கள் இல்லாதிருந்திருக்குமானால் யூதா ராஜ்யத்தின் முடிவில் நிகழ்ந்த அழிவும் மரணமுமான அந்தகார வருடங்களில் உறுதிமிக்க உள்ளம் கொண்டோர் கூட நிலை குலைந்திருக்கக்கூடும். எருசலேமில் எரேமியா மூலமும், பாபிலோனிய அரசவையில் தானியல் மூலமும், கெபார் நதி அண்டையில் எசேக்கியல் மூலமும் தேவன் தம் நித்திய நோக்கத்தை வெளிப்படுத்த இரக்கங்கொண்டார். மோசேயின் எழுத்துகளில் சொல்லப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்களை தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு நிறைவேற்ற தாம் விரும்புவதின் நிச்சயத்தை கொடுத்தார். தமக்கு உண்மையோடு இருப்பவர்களுக்கு தாம் செய்வதாகச் சொல்வதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம். 1 பேதுரு 1:23. தம் பிள்ளைகள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த நாட்களில் அவர்கள் தம் பிரமாணத்தை நினைவு கூறும்படி எண்ணிலடங்கா ஏற்பாடுகளை செய்திருந்தார் தேவன். கானானில் குடியேறிய பிறகும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் தேவனுடைய கட்டளைகளை அனுதினமும் கடைபிடிக்க வேண்டியிருந்தது. கதவு நிலைகளிலும் வாசல்களிலும் அவற்றை தெளிவாக எழுதி வைக்க வேண்டியிருந்தது. தகடு, மரம், கல் முதலானவற்றில் அவற்றை செதுக்கி வைக்கவும் வேண்டியிருந்தது. அவற்றை பாடலாக இயற்றி பெரியோரும் சிறியோரும் பாட வேண்டியிருந்தது. இந்த பரிசுத்த கட்டளைகளை பொது இடங்களில் ஆசாரியர்கள் போதிக்க வேண்டியிருந்தது. தேசத்தை ஆளுபவர்கள் அவற்றை அனுதினமும் ஆராய வேண்டியிருந்தது. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று நியாயப்பிரமாணம் குறித்து யோசுவாவுக்கு கட்டளையிட்டார் தேவன். 1:8. மோசேயின் எழுத்துக்களை இஸ்ரவேலர் அனைவருக்கும் போதித்தான் யோசுவா. மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழுச்சபைக்கும், ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும், அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். 8:35. 7 வருடங்களுக்கு ஒருமுறை கூடாரப்பண்டி கையின் போது நியாயப்பிரமாண புத்தகத்தின் வார்த்தைகளை பொதுமக்கள் கேட்க முற்றிலுமாக வாசிக்க வேண்டுமென்ற தேவ கட்டளைக்கு இணங்க அவ்வாறு செய்யப்பட்டது. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உள்ளைகளும் உன் வாசல்களிலிருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும், அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானைக் கடந்து சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படக் கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலின் ஆவிக்குரிய தலைவர்கள் கட்டளை பெற்றிருந்தார்கள். 1 Kings 31:12-13.
பின்னான நூற்றாண்டுகளில் இந்த ஆலோசனை பின்பற்றப்பட்டிருக்குமானால் இஸ்ரவேலின் வரலாறு எவ்வளவு மாறுபட்டிருக்கும். மக்கள் தங்கள் உள்ளங்களில் பரிசுத்த தேவ வார்த்தையின் மேல் பயபக்தி கொள்வதால் மாத்திரமே அவர்கள் தேவநோக்கத்தை நிறைவேற்றத்தக்க நம்பிக்கை கொள்வது கைகூடி வரும் வதாயிருந்தது. இஸ்ரவேலர் தேவனுடைய பிரமாணத்தின் மேல் கொண்டிருந்த பற்றுதான் தாவீதின் ஆட்சியிலும் சாலமோனுடைய ஆட்சியின் ஆரம்ப நாட்களிலும் அவர்களை பெலப்படுத்தியது. ஜீவ வார்த்தையிலிருந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் யோசியா மற்றும் எலியாவின் நாட்களில் சீர்திருத்தம் நடைபெற்றது. இஸ்ரவேலின் பொக்கிஷமான அதே வேதவாக்கிய சத்தியத்தை முன்வைத்தே சீர்திருத்தத்திற்கு ஏதுவாக மக்களிடம் எரேமியா வேண்டிக் கொண்டான். அவன் எங்கெல்லாம் ஊழியம் செய்தானோ அங்கெல்லாம் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளுங்கள் என்ற ஊக்கமான வேண்டுதலோடு மக்களை சந்தித்தான். எரேமியா 11:2.
யூதாவினுடைய துன்மார்க்கப்போக்கின் இறுதி நாட்களில் தீர்க்கதரிசிகளின் அறிவுரைகளால் பயனேதும் இல்லாதது போலவே தோன்றியது. எருசலேமை முற்றுகையிட 3வது முறையாக, அதாவது கடைசி முறையாக, கல்தேயச் சேனைகள் வந்தபோது ஒவ்வொரு இருதயமும் நம்பிக்கையற்றுப்போனது. அவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்களென முன்னுரைத்தான் எரேமியா. கல்தேயரிடம் சரணடையுமாறு வலியுறுத்தினதின் நிமித்தமே இறுதியில் அவன் சிறையில் தள்ளப்பட்டான். ஆனால் அந்நகரத்தில் இன்னும் உண்மையோடு இருந்தவர்களை நம்பிக்கையற்றவர்களாக தேவன் விட்டுவிடவில்லை. தன் செய்திகளை பரிகாசித்தவர்களின் பலத்த கண்காணிப்பில்தான் இருக்க நேரிட்ட போதிலும் மன்னிக்கவும் இரட்சிக்கவும் பரலோகம் சித்தங்கொண்டிருந்தது பற்றின் புது வெளிப்பாடுகள் எரேமியாவுக்கு உண்டாயின. தேவனுடைய சபையை தேற்றி வரும் வற்றாத ஊற்றாக மன்னிப்பும் இரட்சிப்பும் அன்று முதல் இன்று மட்டும் விளங்கி வருகின்றன. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றிக் கொண்டவனாய் ஓர் உவமையை நடித்து காட்டினான் எரேமியா. தேவன் தம் மக்களுக்காக கொண்ட நோக்கம் இறுதியாக நிறைவேறுவதில் தனக்கிருந்த உறுதியான விசுவாசத்தை அந்நகரின் குடிமக்களுக்கு அதன் மூலம் விவரித்துக் காண்பித்தான். சாட்சிகளுக்கு முன்பாகவும் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்ற சகல முறைமையின் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:17 படியும், பக்கத்து கிராமமான ஆனதோத்திலிருந்த தன் மூதாதையரின் நிலத்தை 17 சேக்கலிடை வெள்ளிக்கு வாங்கினான். ஏற்கனவே பாபிலோனியரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்திருந்த அந்நிலப்பகுதியை வாங்கியது எப்படி பார்த்தாலும் மனித பார்வைக்கு முட்டாள்தனமானதாக இருந்தது. எருசலேமின் அழிவு பற்றியும் யூதேயாவின் சீரழிவு பற்றியும் ராஜ்யத்தின் பேரழிவு பற்றியும் தீர்க்கதரிசி தாமே முன்னுரைத்துக் கொண்டிருந்தான். தூரதேசமான பாபிலோனில் நீண்டகாலம் சிறைப்பட்டு போவது பற்றியும் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தான். அவன் வயது முதிர்ந்தவனாக இருந்ததால் அந்நிலத்தால் தனிப்பட்ட விதத்தில் பயனடையவும் அவன் நம்பிக்கை கொள்ளக்கூடாதிருந்தது. ஆனாலும் வேதவாக்கியங்களில் சொல்லப்பட்டிருந்த தீர்க்க தரிசனங்களை அவன் படித்திருந்தான். சிறையிருப்பின் புத்திரரை அவர் களின் சுதந்திரமான வாக்குத்தத்த தேசத்திற்கு மீண்டும் கொண்டு வர தேவன் கொண்ட நோக்கத்தை அவனுடைய உள்ளத்தில் அது ஆழமாக உணர்த்தியது. சிறைப்பட்டு போகிறவர்கள் தங்கள் இக்கட்டின் நாட்கள் முடிவடையும் போது திரும்பி வந்து தங்கள் பிதாக்களின் தேசத்தை மீண்டும் சுதந்தரித்துக் கொள்வதை விசுவாசக் கண்ணால் கண்டான் எரேமியா. தன்னுடைய இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலை கொண்டு வந்த நம்பிக்கையால் மற்றவர்களையும் தேற்றும்படி தன்னால் என்ன செய்யக்கூடுமோ அதனை ஆனதோத்திலிருந்த நிலத்தை வாங்கினதின் மூலம் செய்ய விரும்பினான்.
மாற்றுப்பத்திரங்களில் கையெழுத்திட்டு அவற்றை சாட்சிகளின் மேற்கையொப்பத்தால் உறுதிப்படுத்தின பிறகு தன்னுடைய செயலாளனான பாருக்கிடம், நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சத்தோட்டங்களும் கொல்லப்படுமென்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எரேமியா. எரேமியா 32:14-15.
அசாதாரணமான இந்த நில ஒப்பந்தம் நடைபெற்ற நேரத்தில் யூதாவின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. நிலத்தின் கொள்முதல் விவரங்களையெல்லாம் சரிசெய்து எழுதப்பட்ட பத்திரங்களையெல்லாம் பாதுகாக்க ஏற்பாடு செய்த கையோடு அசையா உறுதி கொண்டிருந்த எரேமியாவின் விசுவாசம் கூட இப்போது மிகவும் சோர்ந்து போனது. யூதாவை ஊக்கப்படுத்தும் தன் முயற்சியில் அளவுக்கதிகமான தன்னம்பிக்கையுடன் அவன் செயல்பட்டு விட்டானோ? தேவ வார்த்தையின் வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் முயற்சியில் பொய்யான நம்பிக்கைகளுக்கு அவன் இடங்கொடுத்து விட்டானோ? தேவனோடு உடன்படிக்கை உறவுக்குள் பிரவேசித்திருந்தவர்கள் தங்களுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகளை வெகுநாட்களாக பரியாசம் பண்ணியே வந்தார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்திற்கான வாக்குத்தத்தங்கள் முற்றிலும் நிறைவேறுமா? தங்கள் பாவங்களிலிருந்து மனந்திரும்ப மறுத்தவர்களின் வேதனைகளைக் கண்டு மனக்குழப்பத்தாலும் துக்கத்தாலும் குறுகிப்போன தீர்க்கதரிசி மனித இனத்திற்கான தேவநோக்கம் குறித்த அதிக வெளிச்சத்திற்காக தேவனிடம் மன்றாடினான்.
ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்பாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்றும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையுமுள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்குத் தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு குத்தக்கதாகவும் அளிக்கும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேனென்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்குச் செவிகொடாமலும் உமது நியாயப்பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்த தொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிடப் பண்ணினீர் என்று அவன் அறிக்கையிட்டான். வசனம் 17-23.
நேபுகாத்நேச்சாரின் சேனைகள் திடுதிப்பென வந்து சியோனின் மதில்களை பிடித்துக் கொள்ள இருந்தனர். நகரத்தை பாதுகாக்கும் கடைசி முயற்சியாக ஆயிரக்கணக்கானோர் மடிந்து கொண்டிருந்தனர். பசியாலும் நோயாலும் அநேகமாயிரம் பேர் செத்துக் கொண்டிருந்தனர். எருசலேமின் முடிவு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. முற்றுகையிட்டிருந்த எதிரிப்படையினரால் போடப்பட்ட கொத்தளங்கள் நகரத்தின் அலங்கங்களுக்கு மேலாக எழும்பியிருந்தன. இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்து நிமித்தமும் பஞ்சத்து நிமித்தமும் கொள்ளை நோய் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்று தேவனை நோக்கி தொடர்ந்து ஜெபித்தான் தீர்க்கதரிசி. எரேமியா 32:24-25. தீர்க்கதரிசியின் ஜெபத்திற்கு கிருபையான பதில் கிடைத்தது. சத்தியத்தின் ஊழியனுடைய விசுவாசமானது அக்கினியால் புடமிட்டது போல சோதிக்கப்பட்ட அந்த இக்கட்டான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவிற்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியமொன்றுண்டோ என்று கேட்டார். வசனம் 26-27. நகரம் சீக்கிரத்திலேயே கல்தேயரின் கரங்களில் விழ இருந்தது. அதன் வாசல்களும் அரண்மனைகளும் தீக்கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட இருந்தன. ஆனால் அழிவு சமீபித்திருந்த போதிலும், எருசலேமின் குடிகள் சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்படவிருந்த போதிலும், இஸ்ரவேலை குறித்த ஏகோவாவின் நித்திய நோக்கம் இன்னும் நிறைவேற வேண்டியிருந்தது. தம்முடைய தாசனின் ஜபத்திற்கு மேலும் பதிலளிக்கும் வகையில் தம்முடைய சிற்றைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் குறித்து தேவன் இப்படியாகச் சொன்னார்.
இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலுமிருந்து அவர்களைச் சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய்த் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையுண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன்.
நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களைக் குறித்துச் சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
மனுஷனும் மிருகமுமில்லாதபடிக்கு பாழாய்ப் போயிற்று என்றும், கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும், நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும், பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்குச் சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எரேமியா 32:37-44. அவர்களை விடுவித்து மீண்டும் நிலைநிறுத்தும்படி கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தும் வகையில் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தரம் அவனுக்கு உண்டாகி, அவர்,
இதைச் செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும் படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற ஏகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தலங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இதோ நான் அவர் கழுக்குச் சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கிச் சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையினிமித்தமும் எல்லா சமாதானத்தினிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
மனுஷனில்லாமலும் மிருகமில்லாமலும் அவாந்தரவெளி யாய்க்கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையென்றும் உள்ளதென்று சொல். லுகரவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வழியாய்க் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலைதேசமான பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். எரேமியா 33:1-14.
சத்துருவின் வல்லமைகளோடு நடந்த நீண்ட போராட்டத்தில் தேவசபைக்கு ஏற்பட்ட அந்தகார நாட்களில் சபை இப்படியாக தேற்றப்பட்டது. இஸ்ரவேலை அழிக்கும் தன் முயற்சிகளில் சாத்தான் வெற்றி பெற்றது போல் தெரிந்தது. ஆனால் அப்போதைய நிகழ்ச்சிகளை தேவன் மாற்றியமைத்துக் கொண்டிருந்தார். கடந்த கால நிகழ்வுகளை சரிசெய்வதற்கான தருணம் வருங்காலங்களில் அவருடைய மக்களுக்கு கிடைக்க இருந்தது. சபைக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய செய்தி இதுதான், என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வதந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை.
உன்னை இரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:10-11-17.
சிதறிக்கிடந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் தாங்கள் மீண்டுமாக ஒன்று கூடும் மகிழ்ச்சியான நாளில் ஒரே மக்களாக மீண்டும் இணைக்கப்பட இருந்தார்கள். தேவனே, இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்பட இருந்தார். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்கப் பண்ணி துதித்து கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர் களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பாணிகளும் அவர்களில் இருப்பார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்கப் பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன். எப்ராயீம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். எரேமியா 31:1-7-9.
பூமியின் மற்ற மக்கள் யாவரைக் காட்டிலும் பரலோகத்தின் அதிக தயவை பெற்றவர்களென ஒரு சமயத்தில் எண்ணப்பட்டவர்கள் உலகத்தாரின் பார்வைக்கு இப்போது அற்பமாகத் தெரிந்தார்கள். அவர்கள் சிறைப்படுத்திக் கொண்டு செல்லப்பட்டதில் கீழ்ப்படிதல் எனும் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அது அவர்களுடைய எதிர்கால சுகவாழ்விற்கு தேவையாயிருந்தது. அவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் மட்டும் தாம் அவர்களுக்கு செய்ய விரும்பின எதையும் தேவனால் செய்யக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆவிக்குரிய நலனுக்காக தாம் அவர்களை சிச்சிக்கும் நோக்கத்தை விவரிக்கும் வகையில், உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன், உன்னை தண்டிக்காமல் விட்டுவிடமாட்டேன் என்றார். எரேமியா 30:11. அவருடைய கனிவான அன்பிற்கு பாத்திரவான்களாக இருந்தவர்கள் எந்தென்றும் புறக்கணிக்கப்பட்டு போகவில்லை. அவர்களை அழிப்பதைவிட இரட்சிக்கும்படியாக அவர்களுடைய தோல்வியை வெற்றியாக்கும் தம் திட்டத்தை பூமியின் தேசங்களுக்கு முன்பாக அவர் விவரிக்க விரும்பினார். தீர்க்கதரிசியிடம் தெரிவிக்கப்பட்ட செய்தி இதுவே.
இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்கலாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்ப வைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனித்தொய்ந்து போவதில்லை. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும்போது அவர்கள், நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடுங்குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்.
இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கிப் போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்குப் பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும்
எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். எரேமியா 31:10-14, 23-25, 31-34.